எளிய மனம் ஒன்றின் பாடல், எங்கே என் இறை என்ற தேடல்.
விவிலிய தேடல் திருப்பாடல் 131 பகுதி 2.
எனதருமை அன்புள்ளங்களே, யூத மத குரு ஒருவர் நீதிமன்றத்தில் சாட்சி கூண்டில் ஏறி நின்றார். புனித நூல் மீது கைகளை வைத்து உறுதிமொழி எடுத்தார். பின்னர் நீதிபதி அவரிடம் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார். குருவே, இந்த நாட்டில் உள்ள அனைத்து யூத குருக்களிலும் நீங்கள்தான் சட்டங்களில் தலை சிறந்த அறிவுள்ளவர் என்று சொல்லப்படுகிறதே, இது உண்மையா என்று கேட்டார். உண்மைதான் நீதிபதி அவர்களே என்று குரு பணிவாக பதில் சொன்னார். நீங்கள்தான் யூத மக்கள் மத்தியில் மிகவும் மதிப்பிற்குரிய குரு என்றும் சொல்லப்படுகிறதே, இதுவும் உண்மையா என்று நீதிபதி கேட்டதற்கு, அதுவும் உண்மைதான் என்று குரு சொன்னார். யூதகுரு தன்னை பற்றி தானே இவ்வளவு உயர்வாக பேசுவதை கேட்ட நீதிபதி, குருவே, தாழ்ச்சியை பற்றி பணிவை பற்றி உங்கள் புனித நூல் சொல்லித் தருகின்றது. அந்த நெறியை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் நீங்கள் உங்களை பற்றியே எப்படி இவ்வளவு உயர்வாக பேச முடிகிறது என்று தன் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார். அதற்கு அந்த குரு நீதிபதியிடம், நீதிபதி அவர்களே, இவ்விதம் நான் பேசுவது முரண்பாடாக பிரச்சனையாக தெரிகிறது, உண்மைதான். ஆனால் நான் சாட்சி கூண்டில் ஏறியபோது உண்மையைத் தவிர வேறு எதையும் சொல்ல மாட்டேன் என்று உறுதிமொழி அளித்துள்ளேனே, பின்னர் எவ்விதம் நீங்கள் சொல்லும் உண்மைகளை நான் மறுக்க முடியும் என்று அமைதியாகச் சொன்னார். அன்பு நெஞ்சங்களே, ஒருவர் தன் உண்மையான நிலையை உணர்வதும் அதனை ஒளிவு மறைவின்றி ஒத்துக்கொள்வதும் பணிவுக்கு தாழ்ச்சிக்கு எதிரானது அல்ல. இன்னும் சொல்லப்போனால், ஒருவர் தன் உண்மை நிலையை அளவுக்கு அதிகமாய் மிகைப்படுத்தி சொல்வது அகந்தையாக மாறும். அதேபோல் தன் உண்மை குணங்களை மறைத்து அவை ஒன்றுமில்லை என்று திரித்துச் சொல்வதும் போலியான தாழ்ச்சியாகிவிடும். அன்பு இதயங்களே, தாழ்ச்சியான பணிவான மனமே வாழ்வில் நிம்மதியடைய அடிப்படை தேவை என்று சென்ற வாரம் நாம் திருப்பாடல் 131 நமது தேடலை ஆரம்பித்தோம். இன்று தொடர்கிறோம். மனிதராய்ப் பிறந்த ஒவ்வொருவரும் அவரவர் உண்மை நிலையை உணர்வதுதான் உலகிலேயே மிக உயர்ந்த ஞான உதயம், அறிவு ஒளி என்று பல சமயங்கள் சொல்கின்றன. அந்த உண்மை நிலையில் தன்னை காத்து வளர்த்து வருவது தன் சொந்த முயற்சி அல்ல, அது இறைவனின் அருள் என்பதையும் ஒருவர் உணர்ந்துவிட்டால் அது மிக உன்னதமான அறிவொளி பெற்ற நிலை. அதுவே உண்மையான பணிவு தாழ்ச்சி.
இந்நிலையில் நான் இருப்பது
ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை, எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை.
அன்பு இதயங்களே, திருப்பாடல் 131 இந்த ஆரம்ப வார்த்தைகளில் இருந்த ஆழத்தை சென்ற விவிலிய தேடலில் நாம் புரிந்து கொள்ள முயன்றோம். இன்றும் தொடர்கிறோம். இந்த வரிகளைச் சொன்னது மன்னன் தாவீது என்பதை உணரும்போது நமது சிந்தனைகள் இன்னும் ஆழப்படுகின்றன. ஆடுகளை மேய்க்கும் எளிய சிறுவனான தாவீதை இறைவன் அரசனாக தேர்ந்தெடுத்தார். அரசராக தெரிவு செய்யப்பட்ட அந்த நாள் முதல் தாவீது சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம் ஏராளம். போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் என்ற நெருப்புச் சூளையில் தாவீது என்ற பொன் புடமிடப்பட்ட போது அவர் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டார். அதாவது, தன் சொந்த அறிவையும் திறனையும் மட்டும் கொண்டு பெரிதாக எதையும் சாதிக்க முடியாது என்பதே அந்த பாடம். அன்பு இதயங்களே, நம் அனைவரின் வாழ்வுக்கும் தேவையான சிறந்ததொரு பாடம் இது. இஸ்ரேல் மன்னர்களிலேயே மிக அதிக புகழ் பெற்ற தாவீது துன்பங்கள் வழியாக தான் கற்றுக்கொண்ட அந்த பாடங்களைத்தான் திருப்பாடல் 131 நமக்கு கூறியுள்ளார். அவர் கூறும் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது இஸ்ரேல் மக்களின் மற்றொரு மாபெரும் தலைவர் நம்முடைய நினைவுக்கு வருகின்றார். அவர் யார்? அவர்தான் மோசே. மோசே யூதகுலத்தில் பிறந்தவர் என்றாலும் சூழ்நிலை காரணமாக எகிப்து மன்னரின் வளர்ப்பு பிள்ளையாக அரண்மனையில் வளர்ந்தவர். கல்வி, கலை, வீரம் என்ற அனைத்து துறைகளிலும் சிறந்தவராக இருந்தார்.
மோசே எகிப்து நாட்டின் கலைகள் அனைத்தையும் பயின்று சொல்லிலும் செயலிலும் வல்லவராய் திகழ்ந்தார்
என்று திருத்தூதர் பணிகள் நூல் 7 நாம் வாசிக்கின்றோம். மோசே தன் சொந்த திறமையால் இஸ்ரேல் மக்களின் விடுதலையை பெற்றுவிடலாம் என்று கனவு காண்கின்றார். அந்த கனவின் தூண்டுதலால் தன் திறமைகள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தன் இனத்தவர் ஒருவரை கொடுமைப்படுத்திய எகிப்திய வீரன் ஒருவரை தன் கையால் கொன்றார் மோசே. இதன் விளைவாக அவர் எகிப்து நாட்டை விட்டு ஓடிப்போய் மிதியான் நாட்டில் 40 ஆண்டுகள் மறைந்து வாழ வேண்டியிருந்தது. எகிப்தின் இளவரசனைப் போல் வாழ்ந்து வந்த மோசே தன்னுடைய அறிவுத்திறன் உடல் வலிமையைக் கொண்டு இஸ்ரேல் மக்களை மீட்க முடியும் என்று எண்ணி வந்த மோசே 40 ஆண்டுகள் யாரும் அறியாத ஒரு பாலை நிலத்தில் எளிய வாழ்வை மேற்கொண்டார். அந்த வாழ்வுக்கு பின் அவர் இஸ்ரேல் மக்களின் விடுதலை வீரராக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மோசே எப்போது அரிய பெரிய செயல்களில் தன்னையே ஈடுபடுத்திக் கொள்ளவில்லையோ அப்போது இறைவன் அவரை ஒரு பெரும் தலைவனாக உயர்த்தினார். இந்த வரலாற்றை நன்கு அறிந்திருந்த மன்னன் தாவீது திருப்பாடல் 131 ஆண்டவரே, எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை என்று தன் உண்மை நிலையை இறைவனிடம் சொல்கின்றார்.
எளிய மனம் ஒன்றின் பாடல் எங்கே என் இறை என்ற தேடல், எளிய மனம் ஒன்றின் பாடல் எங்கே என் இறை என்ற தேடல்.
எனதருமை அன்புள்ளங்களே, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருவர் தன்னையே மறந்து வாழ முன்வருகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவன் அவரை உயர்த்துவார் என்பதை விவிலியம் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லித் தருகின்றது. இந்த பாணியில் வாழ்ந்த மோசே, தாவீது இவர்களை அடுத்து திருமுழுக்கு யோவான் நம்முடைய நினைவுக்கு வருகின்றார். இயேசு வளர வேண்டும், தான் மறைய வேண்டும் என்பதே யோவானின் வாழ்வை இயக்கிய விருதுவாக்காக இருந்தது. அன்பு இதயங்களே, மோசே, தாவீது, யோவான் என்ற இந்த வரிசையில் இறுதியாக நம் எண்ணங்களை நிறைப்பவர் புனித பவுல் அடிகளார். கிறிஸ்துவ மறையை வேரோடு அழிக்க எண்ணி புறப்பட்ட சவுலை தடுத்தாட்கொண்டு அவரை பவுலாக மாற்றியவர் கிறிஸ்து. தனது அறிவுத்திறன் மற்றும் தான் பிறந்த மேலான குலத்தின் பின்னணி இவற்றைக் கொண்டு சவுல் சாதிக்க நினைத்ததெல்லாம் என்ன? கிறிஸ்துவின் சீடர்களை அழிப்பது ஒன்றே. ஆனால் இயேசுவால் அவர் ஆட்கொள்ளப்பட்டு பவுலாக மாறிய பின் தன் சொந்த திறன் எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான பணிகளில் முழுமையாக ஈடுபட்டார். தன்னை பற்றி பெருமை பாராட்டுவதற்கு ஏதாவது உள்ளதா என்பதை அவர் குருந்தியருக்கு எழுதிய 2 திருமுகத்தில் அழகாக விவரித்துள்ளார்.
புனித பவுல் குருந்தியருக்கு எழுதிய 2 திருமுகம் பிரிவு 12. என் வலுவின்மையே எனக்கு பெருமை, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமோப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கின்றது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும்.
என்னில் நீயே வாழுகின்றாய், வாழ்வது நானல்ல, என்னில் நீயே வாழுகின்றாய்.
அன்பு இதயங்களே, கிறிஸ்துவ மறையின் வரலாற்றில் மோசே, தாவீது, திருமுழுக்கு யோவான், பவுல் இவர்களைப் போல தங்களையே மறைத்து இறைவனின் செயல்களை வெளிப்படுத்தியவர்கள் பலர் உள்ளனர். இவர்களை தெரிந்திருக்க நமக்கு வாய்ப்பு இல்லை. இதோ அன்பர்களே, உங்களுக்கு தெரியுமா என்ற பாணியில் ஒரு சில கேள்விகளை உங்கள் முன் வைக்கின்றேன்.
இயேசுவின் பணிகளை மேற்கொண்ட 72 சீடர்களில் 12 திருத்தூதர்களின் பெயர்கள் நமக்கு தெரியும். ஏனையோரின் பெயர்கள் அனைத்தும் நமக்கு தெரியுமா? இயேசுவுக்கு பணிகள் புரிந்த பெண்களில் 1 சிலரின் பெயர்கள் நமக்கு தெரியும். ஏனையோர் யார் யார்? விவிலியத்தின் பல்வேறு பகுதிகள் பல்வேறு இடங்களில் இருந்தன என்பதை அறிவோம். இவற்றை ஒன்று திரட்டியவர்கள் யார்? புகழ்பெற்ற பல புனிதர்களுக்கு வழிகாட்டிகளாயிருந்த பலரின் பெயர்கள் வரலாற்றில் இடம்பெறவில்லை. இவர்கள் யார் யார்?
அன்பு இதயங்களே, இதுபோன்ற கேள்விகளுக்கு எளிதில் விடைகள் கிடைக்காது. இந்த அற்புத மனிதர்கள் தலைமுறைகளால் மறக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இவர்கள் இல்லாமல் கிறிஸ்துவ பாரம்பரியம் இவ்வளவு புகழ் பெற்றிருக்குமா என்பது சந்தேகம்தான். இவர்கள் அனைவரிடத்திலும் நாம் காணும் ஒரு பொதுவான அம்சம் என்ன தெரியுமா? தங்கள் பெயர் வரலாற்றில் பதிய வேண்டும் என்பதல்ல, தங்கள் வழியாக வரலாற்றில் நன்மைகள் நிகழ்ந்தால் போதும் என்ற நல்ல எண்ணத்துடன் வாழ்ந்து மறைந்த அற்புத மனிதர்கள் இவர்கள். நமது பெயர் நிலைக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல, நன்மைகள் நிலைத்தால் போதும் என்று இவ்வுலகில் வாழ்ந்த மோசே, தாவீது, திருமுழுக்கு யோவான், பவுல் அடிகளார், இன்னும் பல கோடான கோடி நல்ல உள்ளங்களோடு நம்மையும் இணைத்து கொள்ள முயல்வோம். வாருங்கள் அன்பர்களே, திருப்பாடல் 131 அடுத்த வரியில் காணப்படும்
ஆண்டவரே, என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது, தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாய் உள்ளது
என்ற வார்த்தைகளில் நமது தேடல் இனியும் தொடரும்.
எனது கல்வி, பட்டம், பதவி, செல்வம், புகழ், கௌரவமெல்லாம் இயேசுவே உமக்காய் தூசியாய் உதறுகின்றே. உம்மை பற்றிய அறிவே எனது ஒப்பற்ற செல்வம், உம்மோடு என்றும் இணைந்திருக்கவே நான் இவ்வாறு கருதுகின்றேன்.
தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.